Young men speak of the future.
வாலிபர் வருங்காலத்தை பற்றி பேசுகிறார்கள், ஏனெனில் அவர்களுக்கு கடந்த காலம் இல்லை. வயது முதிர்ந்தவர்கள் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறார்கள், ஏனெனில் அவர்களுக்கு வருங்காலம் இல்லை. நான் வயது முதிர்ந்தவன், ஆனால் அரோனிய ஆசீர்வாதத்திற்கு ஆசாரியத்துவத்திற்கு வருங்காலத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் தரித்த இருக்க அரோனிய ஆசீர்வாதம் ஆசாரியத்துவம் ஒரு வானத்து தூதனால் மஸ்தரிக்கப்பட்டது. யோவான் தன்னை அறிவிக்கிற புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்தானன் என்றழைக்கப்படுகிற அதே யோவான் ஆகிய ஒரு தூதனின் கைகளால் நியமிக்கப்பட்டான். மெல்கிசேதேக் ஆசாரியத்துவம் என்று அழைக்கப்பட்ட உயர் ஆசாரியத்துவத்தின் திறவுகோள்களை தெரிந்து இருந்த பழகம்பெரும் அப்போஸ்தலரான பேதுரு, யாக்கோபு, யோவான் வழிகாட்டிதலின் அவன் செயல்படுவதாக அவன் அறிவித்தான். தூதர்களுக்கு பணிவிடை செய்தலின் இரவு கோள்களை தரித்திருக்க வெளியரங்கமான நியமங்களை உடன்படிகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஏற்படையதான சுவேஷத்தின் கடிதம் பாவன்களின் மீட்புக்காக மனித உருவதலின் ஞானஸ்தானத்தை நிரூபிக்க குறைந்த அல்லது அரோனிய ஆசாரியத்துவத்தின் வல்லமை அதிக ஆராயிருக்கிறது. சேவை செய்த இளம் ஆண்களை பற்றி வேதங்களில் அநேக குறிப்புகள் இருக்கின்றன. ஏலியின் ஆசாரிய கூட்டத்தில் சாமுவேல் சேவை செய்தான். கோலியாத்தோடு சண்டை போட போது தாவீதுக்கு இளமையாக இருந்தான். ஜோசப் ஸ்மித் முதல் தரிசனத்தை பெற்றபோது அவருக்கு 14 வயது ஆக இருந்தது. ஆலயத்தில் போதகர்களுக்கு போதித்து கொண்டிருந்த கண்டபோது கிறிஸ்துவுக்கு 12 வயது. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை செய்யாதிருக்குப்பானாக என இளம் திருமதிக்கு பவுல் கூறினார். அவருக்குரிய காரியங்களுக்காக தாக் மாணவர்கள் சுவேஷத்தை ஆர்வம் உடையவர்கள் என இளம் வயதினரை தலைவர் கிளார்க் விவரித்தார். அவர் சொன்னார், நேரடியாகவும் கலப்பமில்லாமலும் அவர்களுக்கு அது வேண்டும். நமது நம்பிக்கைகளை பற்றி அவர்களுக்கு தெரிய வேண்டும். அவைகளை பற்றிய சத்தியங்களை பற்றிய சாட்சிகளை அவர்கள் பெற அவர்கள் விரும்புகிறார்கள். இப்போது அவர்கள் சந்தேகப்படுவதற்கல்ல, ஆனால் சத்தியத்தை பற்றியும் விசாரிப்பவர்களும் நாடுபவர்களாயிருக்கிறார்கள். தலைவர் கிளார்க் தொடர்ந்தார், ஆவியில் அனுபவமுள்ள இந்த இளம் வயதினர் பின்னர் ஏற்றி கொண்டு போய் அவர்கள் காதுகளில் நீங்கள் கிசுகிசுக்க வேண்டியதில்லை. முகமுகமாய் நீங்கள் அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசலாம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன. ஆசாரியத்துவம் என்பது நீங்கள் பார்க்க முடியாத, கேட்க முடியாத, தொட முடியாத ஒன்று. ஆனால் அது உண்மையாகவும் அதிகாரமாகவும் ஒரு உண்மையான வல்லமையாக இருக்கிறது. எனக்கு 5 வயதாக இருந்தபோது நான் மிக சுகவினமானேன். சிறிய பட்டணத்து மருத்துவர் அறிந்திராத ஒரு வியாதியான போலியோ நோய் எனக்கு வந்திருந்தது. நாங்கள் எங்கள் முன் அறையில் ஒரு கறி அடுப்புக்கு பின்னால் முதலாம் உலக போரில் பயன்படுத்திய ஒரு கட்டிலில் நான் அநேக வாரங்கள் படுத்திருந்தேன். ஊன்றுகோளுடனும் கம்பி கட்டப்பட்டவனாகவும் வாழ்நாள் முழுவதும் எனது நண்பன் ஒருவன் நடந்தான். நான் மிக ஆசீர்வாதம் பெற்றவன். நான் பள்ளிக்கூடத்திற்கு போனபோது எனது தசைகள் பலவீனமாயிருந்தன நான் கண்டேன். நான் மிகவும் வெட்கப்பட்டேன். இனி ஒருபோதும் நான் விளையாட்டு வீரனாக இருக்க முடியாது என்று நான் அறிவேன். தனது தாழ்வு மனப்பான்மைக்கு ஒரு சுகம் கிடைக்க மருத்துவர் ஒருவரிடம் போன ஒரு மனிதனை பற்றி நான் படித்து அது எனக்கு உதவவில்லை. கவனமாக ஆராய்வுக்கு பின் மருத்துவர் அவருக்கு கூறினார், உனக்கு மனப்பான்மை இல்லை, நீ உண்மையிலேயே தாழ்ந்தவன். என்னை ஊக்குவிக்க அது மட்டும் இருந்ததில் வாழ்வில் நான் முன்னேறி சென்றேன். எனது கேந்திர பிதாவின் ஆசாரியத்துவ ஆசீர்வாதத்தில் நம்பிக்கையை நான் கண்டேன். கேந்திர பிதாவுக்கு தீர்க்கதரிசியான பார்வையில் இருந்திருக்கிறது என இதற்கு முன் எப்போதுமே சந்திராத கேந்திர பிதா எனக்கு உறுதி அளித்தார். நீங்கள் எப்போதும் உங்கள் உடலில் அக்கறை காட்ட வேண்டும் என நான் அறிந்து கொண்டேன். ஞான வார்த்தையில் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவை தேயிலை, காபி, மது, புகை இலை அல்லது பழக்கமாகிற அடிமைத்தனமாகிற தீங்கு உண்டாக்குகிற உங்கள் உடலுக்கு தீங்கு விளைக்கிற எதையும் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். கோட்பாடு உடன்படிக்கையில் உள்ள 89வது அதிகாரத்தை படியுங்கள். சொல்லப்பட்டிருக்கிற இவைகளை நினைவு கூற கை கொள்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதலில் நடக்கிற பரிசுத்தவான்கள் நாபிக்கு ஆரோக்கியத்தையும் எலும்புக்கு ஊனையும் பெறுவார் போன்ற பெரிய வாக்கு தத்துவங்களை நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் ஞானத்தையும் அறிவையும் பெரிய பொக்கிஷங்களையும் மறைவான பொக்கிஷங்களையும் அவர்கள் காண்பார்கள். அவர்கள் ஓடுவார்கள் ஆனால் களைப்பட மாட்டார்கள். நடப்பவர்கள் மயங்கி விழ மாட்டார்கள். உங்களை விட மற்றவர்கள் மிக பரிபூர்ணமான சரீரத்தை கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. இப்ப நீங்கள் பார்க்கலாம். உங்களின் உயரத்தை, எடையும், உங்கள் தோற்றத்தை, உங்கள் தோல் நிறத்தை அல்லது இனத்தை பற்றி மோசமாக உணர்கிற வலைக்குள் விழுந்திடாதீர்கள். நீங்கள் தேவனின் ஒரு குமாரன், பரலோக பெற்றோருக்கு தனிப்பட்ட ஒரு ஆவியின் குழந்தையாக அனந்தி ஏதற்கு முந்தி நீங்கள் வாழ்ந்தீர்கள். உங்கள் பிறப்பின் போது பூலோக வாழ்வின் அனுபவத்தை பெற மாமிசம், ரத்தம், எலும்பு கொண்ட ஒரு பூலோக சரீரத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். நமது பரலோக பெற்றோர்களிடத்தில் திரும்ப நீங்கள் ஆயத்தப்படுத்த போது நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அனந்தியத்திற்கு முன்பே உங்கள் பாலினம் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் ஆணாய் பிறந்தீர்கள். உங்கள் அண்மையில் உங்களின் ஆண்பாலத்தின் பகுதியை பொக்கிஷப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். எல்லா பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் மரியாதையும் பாதுகாப்பின் எண்ணமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்கள் சரீரத்தை நீங்களே நிந்திக்காதீர்கள். பொருத்தமில்லாத ஒரு வகையில் உங்கள் சரீரத்தை மற்றவர்கள் தொட ஆரம்பிக்கிறீர்கள். எந்த பொருத்தமற்ற வகையிலும் யாரையும் சரீரத்தையும் தொடாதீர்கள். ஆபாச படங்கள், போதைப் பொருட்கள், பயங்கர நச்சை தவிர்கள். இவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை தொடர நீங்கள் அனுமதித்தால் அவை உங்களை அழித்து விடும். உங்கள் பெற்றோருடன் பேசுங்கள். உங்கள் ஆயரிடம் பேசுங்கள். பச்சை குத்தி உங்கள் சரீரத்தை அழகுபடுத்தாதீர்கள். அது ஆபரணங்களை போட உடலில் குத்தாதீர்கள். உங்கள் பெற்றோரை கவலைப்படுத்த நண்பர்களை சேராதீர்கள். லூசிபரும் அவனது அநேக பிசாசுகளும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். உங்களை அழிக்க அந்த காரியங்களை செய்யவும் சொல்லவும் நினைக்கவும் அவர்கள் உங்களை சோதிப்பார்கள். நீங்கள் பயப்படக்கூடாது. சரீரங்கள் கொண்ட அனந்தம் அனைத்தும் சரீரங்கள் இல்லாதவர்கள் மேல் அதிகாரம் கொண்டிருக்கின்றன என தீர்க்கதரிசி ஜோசப் போதித்தார். பாவங்களின் மீட்பிற்காக முழுக்கு ஞானஸ்தானம் பெற்ற எனக்கு நினைவுகிறது. அது எனக்கு பிடித்திருக்கிறது. எனது பழைய தவறுகள் அனைத்தும் இப்போது கழுவப்பட்ட விட்டன என்றும் எனது வாழ்க்கையில் இனி ஒருபோதும் தவறுகளை செய்யாதிருந்தால் நான் சுத்தமானவன் என்றும் நான் நினைத்து கொண்டேன். இதை செய்ய நான் தீர்மானித்தேன். ஆயினும் இது நடைபெறவில்லை. நான் தவறுகளை செய்ததை கண்டேன். வேண்டுமென்றே அல்ல, ஆனால் நான் செய்தேன். வெகு சீக்கிரமே நான் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன் என ஒரு சமயம் முட்டாள்தனமாக நான் நினைத்தேன். அரோனிய ஆசீர்வாதத்தை தரித்திருக்கிற உங்களால் நிர்வகிக்கப்படுகிற விருந்தின் நியமம் உண்மையில் ஞானஸ்தானத்தின் ஒரு புதுப்பித்தலின் உடன்படிக்கை என்பதையும் நான் அறிந்தேன். பாவநிவத்தின் வல்லமையை பற்றியும் ஆழ்ந்த நேர்மையான மணந்திருப்பதால் எவ்வாறு செயல்படுகிறதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சிறிய காரியங்களை அது கழுவிவிடும். கடின உழைப்பால் மோசமான தாள்களை அது கழுவிவிடும். ஞானஸ்தானத்தின் போது உங்கள் மீது அருளப்பட்ட பரிசுத்த ஆவி எப்போது உங்களோடு இருக்கிறது? உலகத்தின் மீது இரண்டாம் உலக போர் மூண்ட போது அரோனிய ஆசாரியத்துவத்தில் நான் ஒரு ஆசாரியனாக இருந்தேன். போருக்கு நாங்கள் அனுப்பப்பட்ட போது ஒரு மூப்பராக நான் நியமிக்கப்பட்டேன். பிரிட்டன் போரில் அணுகுண்டு வீசும் P-24 விமானத்தில் அந்த நேரத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு மூத்த சகோதரனை லியோனை பின்பற்ற நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். விமானப்படையில் விமானி பயிற்சிக்கு நான் முன் வந்தேன். ஒரு மதிப்பெண்ணில் பரீட்சையில் நான் தோற்றேன். அதே அநேக இரண்டு மதிப்பெண் கேள்விகள் அதில் இருந்தன. அவைகளில் இரண்டில் பாதி சரியாக இருந்தால் நான் தேர்வு பெறுவேன் என்பது பின்னர் சார்ஜன் நினைவுக்கு வந்தது. பரீட்சையின் பாதியில் அநேக தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு கேள்வி இப்படி இருந்தது: எத்திலீன் கிளைகோல் எதற்கு பயன்படுகிறது? எனது தாக்கப்பனாரின் தொழிற்படையில் நான் வேலை செய்ததாயிருந்ததால் அது வாகனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது எனக்கு தெரியுமாயிருந்ததற்கு ஆகவே நான் தேர்ச்சி பெற்றேன். இளம் ஆண்களோ பள்ளிக்கூடத்தை பற்றி நீங்கள் புகார் செய்யக்கூடாது. நடைமுறையில் உள்ள காரியங்களை கற்க நீங்கள் தவறி தொழில்நுட்பங்களில் அதிக கவனம் செலுத்துகாதீர்கள். வீட்டில் சமையல் அறையிலும் தோட்டத்தில் நீங்கள் கற்கும் எல்லாமே நடைமுறையே. அது உங்களுக்கு பயனுள்ளதாயிருக்கும். பள்ளிக்கூடத்தில் நன்றாக படியுங்கள், புகார் செய்யாதீர்கள். தேவனின் மகிமை புத்திசாலத்தனமானது. அல்லது வேறு மாதிரியாக சொன்னால், ஒளியும் சத்தியமாயிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் அறிவின் கொள்கை எதை நாம் பெற்றலாம் உயர்த்தெழுத்தலில் அது நம்மோடு எழும். மேலேயுள்ள காரியங்களை பற்றியும் கீழேயுள்ள காரியங்களை பற்றியும் பூமியில் உள்ள பூமியின் மேலே மற்றும் வானத்தில் உள்ள காரியங்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொருட்களை சரிபார்க்கிறதை பற்றி, வர்ணம் அடிப்பதை பற்றி, தைப்பதை பற்றியும் நடைமுறையில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்வது மிக நல்லது. இறுதியாக என சகோதரன் பறந்த அதே வகையான விமானத்தை நான் பறந்தேன். நிச்சயமின்மையில் வாழ்வதல் எது எப்படி முடியும் என்று அல்லது நமது வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டவென அறியாமல் இருப்பது ஒருவேளை போரின் மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம். எனது பாக்கெட்டில் வைக்க முடிகிற ஒரு சிறிய இராணுவ வீரனின் மார்மன் புத்தகம் எனக்கு கொடுக்கப்பட்டது. எங்கு போனாலும் அதை நான் எடுத்துக்கொண்டு போய் படிப்பேன். அது ஒரு அங்கமாயிற்று. கேள்விக்குரியாயிருந்த காரியங்கள் எனக்கு நிச்சயமாயிற்று. ஒருமுறை நீங்கள் அதை புரிந்து கொண்டால் சுவேஷத்தின் சத்தியத்தின் நிச்சயங்கள் இந்த கடினமான நேரங்களை கடக்க உங்களுக்கு உதவும். உங்கள் தலைமுறைகள் நிச்சயமின்மையால் நிறைந்திருக்கிறது. வேடிக்கையின் விளையாட்டுகளின் விலை உயர்ந்த பொம்மைகளின் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. வசதியான பொழுதுபோக்குக்கான ஒரு தலைமுறையிலிருந்து வேலையின் பொறுப்பின் ஒரு தலைமுறைக்குள் நாம் மாறுகிறோம். அது எவ்வளவு காலமாயிருக்கும் என்று நமக்கு தெரியாது. உண்மையான வாழ்வின் பொறுப்புகள் இப்போது உங்கள் ஆசாரியத்துவத்தின் பொறுப்புகளின் பகுதியாயின. ஏதோ உங்களுக்கு தேவையாயிருந்த அது கிடைக்காததால் உங்களை அது மன வருத்தப்படுத்ததாது. உங்களுக்கு நல்லதாயிருக்கும். இது உங்களை அதிக முதிர்ச்சியுள்ளவர்களாக்கி உங்களுக்கு ஒழுக்கப்படுத்தும். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் என்று, ஒரு சந்தோஷமான குடும்பம் இருக்கும் என்று அது உங்களுக்கு உறுதியளிக்கும். ஆசாரியத்துவத்தில் பொறுப்புடன் இந்த சோதனை வரும். உங்களின் அநேக உணவுகளும் நீங்கள் உடுக்கிற சிலவையும் குடும்பத்தால் உண்டாக்கப்படுவதாக இருக்கும் நாடுகளில் உங்களில் சிலர் வாழலாம். உங்கள் குடும்பத்திற்கு உணவையும் தங்கும் வசதியும் நீங்கள் கொடுப்பது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கலாம். நமது முதல் பெற்றோர்களான ஆதாமும் ஏவாலும் கொடுக்கப்பட்ட பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற கட்டளையால் அறியப்பட்ட முழு சமுதாயத்தின் மனித வாழ்க்கைக்கு ஆஸ்திவாரமாய் இருப்பது குடும்பம். உங்கள் குடும்பத்தில் ஒரு பொறுப்புள்ள அங்கத்தினராக உங்களுக்குள்ளவைகளையும் உங்கள் உடைகளையும் உங்கள் சொத்துக்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். வீணடிக்காதீர்கள். உலகம் சூழ குழப்பத்தில் இருப்பதாக தோன்றலாம். அப்படித்தான் இருக்கிறது. போர்களும் போர்களின் வதந்திகளும் இருப்பதாக தோன்றலாம். வருங்கால உங்களுக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் வைத்திருப்பதாக தோன்றலாம். அநேகமாக அப்படித்தான் இருக்கும். ஆயினும் பயம் விசுவாசத்தின் எதிரி. பயப்படாதீர்கள்.
Fact that one day each of you will take a pure and precious daughter of our Heavenly Father to the temple.
பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்து அவற்றை கை கொள்ளுங்கள். ஒரு நாள் நமது பரலோக பிதாவின் ஒரு தூய்மையான விலை ஏறப்பெற்ற குமாரத்தியை இப்போதைக்கும் நித்திய முழுமைக்கும் முத்திரைக்கப்பட ஆலயத்திற்கு நீங்கள் அழைத்து போவீர்கள். இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமேன்.